mi vida.
செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள் புல்லறிவாண்மை அதிகாரத்திலிருந்து வருகிறது. வெம்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையமாம் எனும் செருக்கு. அதாவது புல்லறிவாண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால், ஒருவர் தம்மைத்தாமே நல்ல அறிவுடையவர், புத்திசாலி அப்படின்னு எண்ணிக்கொள்கின்ற அந்த அகந்தை உணர்வே ஆகும் அப்படின்னு சொல்றார். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அறா வல்லாதும் ஐயம் தரும். அந்த புல்லறிவாளர்கள் தாம் கல்லாதவற்றையும் கற்றவர் போல காட்டிக்கொண்டு நடந்தாங்கன்னா அவங்க குற்றமர கற்று அறிஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை கூட மற்றவங்க சந்தேகப்படாததுக்கு இடம் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் பாரதி. பாடல் நின்னை சரணடைந்தே. பாடியவர் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள். படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இளையராஜாவுடைய பிறந்த நாளை இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. அந்த வகையில் இந்த பாடல் எட்டயபுரத்து கவிக்கு பண்ணையபுரத்து இசை மேதையின் சமர்ப்பணம். அற்புதமான ஹம்சானந்தி ராகத்தில் மகாகவியின் ஞான பாடல் இசைஞானியின் கைவண்ணம். அருமையோ அருமை. தன்னை அறிந்து தனக்கு மூலமும் முடிவுமாக உள்ள தெய்வ நிலையை உணர்ந்து பேரானந்த நிலையில் உதிர்ந்த அற்புதமான பாடல் இது. அறந்தமிழ், ஆனந்த தமிழ், இனிய தமிழ், ஈகைத்தமிழ், உன்னதமான தமிழ், ஊக்கமான தமிழ், எழில்மிகு தமிழ், ஏற்றமிகு தமிழ், ஐக்கியமான தமிழில் அற்புதமாக இசையமைத்த பாரதியின் அழகான பாடல் இது. பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களின் குரலில் கேட்கலாமா? நின்னை சரணடைந்தேன். கேட்டு மகிழுங்கள்.
தீர்ந்திங்கு நின் செயல் செய்த நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம் மானின்னை சரணடைந்தேன்.
இசைஞானி இளராஜா அவர்களுடைய பிறந்த தினம் கடந்த 3ஆம் தேதி வெகு விமர்சனையாக தமிழக மக்களால் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. இளராஜா அவர்கள் சொல்லுகிறார், நான் திரைத்துறைக்கு வந்து 50 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் நான் ஒவ்வொரு ராகத்திலும் ரசித்தே இசையமைப்பேன். நான் இசையமைக்கும் பாடல் முதலில் எனக்கு பிடித்தால்தான் மற்றவர்களுக்கு பிடிக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து செய்ததால் தான் என்னுடைய இசையை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, வித்தியாசமாகவும் தெரிகிறது. நான் இசையமைத்த பல பாடல்கள் எனக்கே பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறது. இயக்குனரும் தயாரிப்பாளரும் கேட்கிறார்கள் என்பதற்கு மட்டும் ஒரு பாடலை கொடுத்தால் அது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக எடுபடாது என்பது உண்மைதான். ரசனை தான் முக்கியம். ஒரு பாடலுக்கு எதிர்ப்பே இல்லை என்றால் அங்கு ரசனை மட்டும்தான் முக்கியமான ஒன்றாக இருக்கும். எல்லையே இல்லாத கற்பனை தான் பாடலுக்கு முக்கியம். எத்தனை டியூன்கள் போட்டாலும் பாட்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுப்பதுதான் என்னுடைய யுக்தி தான். திருக்குறள் ஏன் 2 அடிகளில் 7 சீர்களில் இருக்கிறது? அதற்கும் குறைவாகவே அதில் இருக்கும் பொருளை தர முடியும். பல பாடல்களுக்கு நான் முதல் வரி எழுதியிருக்கின்றேன். இசையை அமைக்கும் பொழுது வரிகள் தானாக வந்து விடுகிறது. நான் 2000 ஆண்டு வாக்கில் வெண்பா எழுத முயற்சித்தேன். ஆனால் இலக்கணப்படி எழுதினால்தான் நினைத்ததை என்னால் சொல்ல முடியவில்லை. அது எழுத முடியாததால் சொல்ல முடியவில்லை. நினைத்ததை சொல்ல வேண்டுமென்றால் இலக்கணம் தேவையில்லை. பிறகு ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அதை எழுத ஆரம்பித்தேன். பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் அடுத்தவங்களெல்லாம் பேசினேன். அப்படியே அவை என்னை மெருகேற்றி விட்டன. நான் வந்த பிறகுதான் பாடல்கள் பாமர மக்களுடைய மொழியில் வந்தது என்று சொல்வது தவறு. நான் வருவதற்கு முன்னரும் அப்படிப்பட்ட நிலைதான் இருந்தது. எனவே அப்படி சொல்லாதீர்கள். ஏகப்பட்ட பாடல்களை உதாரணமாக சொல்ல முடியும். அனைத்து நல்ல வார்த்தைகளையும் நான் இசையமைக்கும் பாடல்கள் அதுவாக வந்து அமர்ந்து கொள்ளும். ரசனை தான் ஒரு பாடலுக்கு முக்கியம். இசை தெரியும் என்று நம்பவில்லை. எந்த வேலை பார்த்தாலும் அது முழுமையாக தெரிந்தால்தான் அந்த வேலை முழுமையடையும். இப்போது வரைக்கும் எனக்கு இசை தெரியும் என்று நான் நம்பவில்லை. அப்போ இசை தெரியாதவர்களுக்காக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தேட வேண்டும். இசை தெரியாதவர்கள் வாயில் என்ன வருகிறதோ அதை பாடுவார்கள். இசை என்பது கணக்கு போட்டு வருவதில்லை. இசையை கட்டுக்குள் வைத்து வெளியிட்டால் அது யாருக்கும் கனெக்ட் ஆகாது. அழகோடு இயல்போடு இருந்தால்தான் அது மக்களை சென்றடையும் என்கின்றார் இசைஞான இளையராஜா அவர்கள்.
ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது,
துடித்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்
தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் இருக்கின்ற சந்தேகங்கள்ல மில்லியன் டாலர் சந்தேகம்ன்றது ஒண்ணு. இசைஞான இளையராஜா அவர்களும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் ஏன் தெரிந்தார்கள் அப்படின்றத அந்த சந்தேகம் இன்னுமே தீர்க்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. இது பற்றி பல யூகங்கள் தமிழகத்துல உலா வந்து கொண்டிருந்தாலும் யாரும் அதை உறுதிப்படுத்தவே இல்லை. அவர்கள் சம்பந்தப்பட்ட இருவரும் உறுதிப்படுத்தவே இல்லை. இளையராஜா அவர்களை பிரிந்த பொழுது வைரமுத்து எழுதிய ஒரு பதிவு ஒன்று. இந்த பதிவு யாரையும் உயர்த்துவதற்காகவும் அல்ல, யாரையும் தாழ்த்துவதற்காகவும் அல்ல. அவர் எழுதியது அப்படியே உள்ளபடியே உங்களுக்கு நான் தருகின்றேன். இசை ஞானியே, என்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் நீயும் இல்லை, உன்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலையில் நானும் இல்லை. என் இலக்கிய வாழ்க்கையின் இரண்டாம் பாகத்தை தொடக்கி வைத்தவனே, தூக்கி நிறுத்தியவனே, உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனசில் ஈரமான பக்கங்களே படபடக்குகின்றன. கொட்டையை எரிந்துவிட்டு பெருச்சம்பழத்தை மட்டுமே சுவைக்கும் குழந்தை போல என் இதயத்தில் உன்னை பற்றிய இனிப்பான நினைவுகளுக்கு மட்டுமே இடம் தந்திருக்கின்றேன். மனைவியின் பிறவிக்கு பிறகு அவள் புடவையை தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்திருக்கும் காதலுள்ள கணவனைப் போல அவ்வப்போது உன் நினைவுகளோடு நான் நித்திரை கொள்கின்றேன். திரையுலகில் அதிக நேரம் செலவிட்டது உன்னிடம்தான். மனசில் மிச்சமில்லாமல் பேசி சிரித்தது உன்னோடுதான். பெண்களைத் தவிர என் கனவில் வரும் ஒரே ஆண் நீதான். நமக்குள் விளைந்த வேதம் ஏதோ நகம் கிழித்த கோடுதான். ஆனால் நான் கண்ணினும் மெல்லியவன். நகத்தை கிழிப்பது என் விழிப்பை தாங்காது. பரனில் கிடைக்கும் ஹார்மோனியத்தை எடுத்து தூசு தட்டி வாசிப்பது போல உன் தூசுகளை துடைத்துவிட்டு உன்னை நான் ஹார்மோனியமாகவே நேசிக்கின்றேன். நீளமான வருடங்களின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜாஜி ஹாலில் எம்ஜிஆர் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்தில் இருவரும் சந்தித்துக் கொள்கிறோம். என்னை நீ குறுகுருவு என்று பார்க்கின்றாய், உன்னை நானும் பார்க்கின்றேன். தூண்டிலில் சிக்கிய மீனாய் தொண்டையில் ஏதோ தவிக்கிறது, வார்த்தை துடிக்கிறது, வைராகியம் தடுக்கிறது. வந்துவிட்டேன். அன்று இரவெல்லாம் உன் ஞாபக கொசுக்கள் என்னை தூங்கவிடவில்லை. உன்னோடு சேர்ந்த பின்தான் எத்தனை மாற்றங்கள் எண்ணில். ஒரு வருடத்தில் சூரியனை என் பக்கம் திருப்பி சுல்லன்றி அடிக்க வைத்தாய். அந்த விதைக்குள் இருந்த விருட்சத்தை வெளியே கொண்டு வந்தாய். என் பெயரை காற்றுக்கு சொல்லிக் கொடுத்தாய். நீதான், அந்த நீதான் ஒரு நாள் எனக்கு வக்கீல் நோட்டீஸையும் அனுப்பினாய். ஒரு கணம் திதைத்து தான் போனேன். வெள்ளை தாமரையாய் இருந்த மனசு கார்பன் தாளாய் கருத்தது. பிறகு நிதானமாய் சிந்தித்தேன். நீ எனக்கு மட்டும் செய்த நன்மைகள் மட்டுமே என் நினைவுக்கு வந்தது. சினிமா கம்பெனிகளில் முகவரியே தெரியாத அந்த வெள்ளை நாட்களில் என்னை வீட்டுக்கு வந்து அழைத்து போவாயே, அதை நினைத்தேன். நான் கார் வாங்குகின்ற காலம் வரும் வரை உன் காரில் என்னை என் வீட்டில் இறக்கிவிட்டு போவாயே, அதை நினைத்தேன். உன் வீட்டிலிருந்து உனக்காக காய்ச்சி அனுப்பப்படும் கோப்பை பாலில் எனக்கு பாதை கொடுக்காமல் நீ எப்பொழுதும் அருந்தியதில்லையே, அதை நினைத்தேன். ஆயிரம் தாமரை மொட்டுக்களே பாடல் பதிவாகி முடிந்ததும் என்னை பரவசத்தோடு தழுவிக்கொண்டு என் கன்னங்களை வருடிக்கொண்டு அப்படியே புகைப்படக்காரரை படமெடுக்க சொன்னாயே, அதை நினைத்தேன். என் நினைவுகளில் இதமான உஷ்ணத்தில் உன் வக்கீல் நோட்டீஸ் எரிந்துதான் போனது. உனக்கு எதிராக உன் பெயரில் ஒரு அறிக்கை வருகிறது. இருக்காதே என்று நினைக்கின்றேன். பிறகு நண்பர்களுக்கு சொல்லி நகலை கைப்பற்றுகின்றேன். உன் அறிக்கைதான். ஒரு பெண் வெட்கப்படுவது மாதிரி உனது கையெழுத்தேதான். படித்தேன், சிரித்தேன், கிழித்தேன், வேறொரு கோணத்தில் நினைத்தேன். உன் எழுத்தில் இருந்த உஷ்ணம் இருந்ததால் உன் இதய அடுப்பில் எத்தனை விறகு எரிந்திருக்கும். உன் உள்ள உலை எத்தனை முறை கொதித்திருக்கும். காரணமே இல்லையே, அது இருதயத்திற்கு ஆகாதே. நண்பர் கமலஹாசன் என்னை அழைத்து அவரது புதிய சரித்திர படத்திற்கு வசனம் எழுத சொன்னார். சந்தோஷத்தோடு சரியென்றேன். ஆனால் லோக்சபாவின் தீர்மானத்தை ராஜ்யசபா அடித்து விடுவது மாதிரி நீ தடுத்து விட்டாய். இப்படியெல்லாம் அடிக்கடி நான் சிரித்துக் கொள்ள சந்தர்ப்பம் தருகின்றாய். நான் எப்பொழுதும் நேசிக்கும் இனியவனே, இப்பொழுது சொல்கின்றேன். உனது பட்டறையில் எனக்கு எதிராக அம்புகள் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. ஆனால் எனது யுத்த தொழிற்சாலையில் கவசங்கள் மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் என்னை எதிரியாக நீ நினைக்கிறாயே தவிர உன்னை எதிரியாக நான் நினைக்கவில்லை. உன்னை நான் பிரிந்தோ, என்னை நீ பிரிந்தோ, அல்லது பிரிக்கப்பட்டோ நாம் தனித்து நின்ற சமயம் உனக்கு வேண்டாதவர்கள் சிலர் என் வீட்டுக்கு வந்தார்கள். உனக்கு எதிராக அவர்கள் கூட்டணியையே என் தலைமையேற்க சொன்னார்கள். நான் கொதித்தேன். அவன் சிங்கம், நானும் சிங்கம். சிங்கத்திற்கும் சிங்கத்திற்குமே யுத்தம். நரிகளின் கூட்டணியோடு சிங்கங்கள் போர்க்களம் புகுவதில்லை என்று தினந்து போய் வாருங்கள் என்றேன். மறுகணம் யோசித்து வார்த்தைகளில் பாதியை வாபஸ் வாங்கிக் கொண்டேன். போங்கள் என்றேன். நீ வீழ்ந்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் எனக்கு சம்மதமில்லை. எவ்வளவு உயரத்தில் ஏறி இருக்கும் ஒரு தமிழன் உருண்டு விடக்கூடாது. நீயும் நானும் சேர வேண்டுமாம். சில தூய இதயங்கள் சொல்கிறது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஈரமான ரோஜாவை எழுதி முடித்துவிட்டு ஆழியாறு அணையின் மீது நடந்து கொண்டிருந்தோம். திடீரென்று நீ என்னை துரக்கினாய். நான் ஓடினேன். நீ துரத்திக் கொண்டே இருந்தாய். நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். மழை வந்தது, நின்று விட்டேன். என்னை நீ பிடித்து விட்டாய். அப்பொழுது சேர்ந்து விட்டோம். ஏனென்றால் இருவரும் ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது முடியுமா? இருவரும் வேறு வேறு திசையில் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றோம்.
என்னை பார்த்து ஒரு மேகம்
ஜன்னல் சாத்தி விட்டு போகும் என்னை பார்த்து ஒரு மேகம், ஜன்னல் சாத்தி விட்டு போகும் உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு பொன்னாரமே. தண்ணீரில் மூழ்காத காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடி வாசிந்து, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோதம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை, என் காதலி கண்ணீரில் தள்ளாடுதே தோணி,
ஈரமான ஏகமென்ன ராஜாவே கண்ணில் என்ன சோகம் தீரும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே ஏங்காதே என் அன்பே ஏங்காதே.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
ஜூன் 4 பாடும் நிலா SVB அவர்களின் பிறந்த தினம். அவர் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் நம்முடைய உணர்வுகளில் கலர்ந்து இன்றும் ஸ்போட்டிஃபையில் நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது. அவரது புகழை போற்றும் வகையில் அவர் கடைசி மூச்சு வரை வாழ்ந்த காந்தார் நகர் வீதிக்கு அவரின் பெயரை சூட்டி தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தார். இது சரண் அவர்கள் முன்னெடுத்த ஏற்பாடு, அவருடைய மைந்தன். சரண் எழுதிய கடிதத்தில் SP பாலசுப்ரமணியம் நினைவை போற்றும் வகையில் அவர் இறுதி மூச்சு வரை வாழ்ந்த காந்தார் நகர் வீதிக்கு SP பாலசுப்ரமணியம் வீதி அல்லது நகர் என்று பெயர் மாற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரின் அத்தனை கோடி ரசிகர்களின் ஆசையும் வேண்டுகோளும் இதுதான் என்பதையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் சரண். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் அவர் வாழ்ந்த வீட்டின் வீதிக்கு அவரின் பெயரையே சூட்டியிருக்கிறது. பல்வேறு மொழிகளில் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி தன்னுடைய அமுத குரலால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இசை மழை பொழிந்ததோடு பல படங்களுக்கு இசையமைத்தும் திரைப்படங்களில் நடித்தும் பல்துறை வித்தகராக விளங்கி வரும் ஸ்ரீ ஒன்றிய அரசின் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் பெற்றவரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பிற்குரியவருமான திரு SP பாலசுப்ரமணியம் அவர்கள் நினைவை போற்றும் வகையில் அவருடைய வீதிக்கு அவருடைய பெயர் வைத்து சிறப்பித்திருக்கிறது தமிழக அரசு. இதை பற்றி குறிப்பிடும் பொழுது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவரின் ரசிகர்களில் ஒருவனாக இச்செயலை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தமது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பை செய்வதில் பாலு அவர்களின் கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள்.
பல்லவி எப்போது கீதமாக ஒரு வேதமாகுமே, இதோ இதோ என் பல்லவி.
முயற்சி பண்ணுவோமா, முடிஞ்ச வரைக்கும் மருத்துவம் பார்க்கத தள்ளி போடுங்க. வெளிநாட்டுல கூட காய்ச்சல் சளி போன்றவை குழந்தைகளுக்கு வந்தா உடனடியாக மருத்துவம் கொடுக்கறது இல்ல, 3-4 நாட்களில் தானாக சரியாகும். அப்படி ஆகாவிட்டால் மட்டுமே டாக்டரை பார்க்க அனுமதி கிடைக்கும். ஒருவர் தவறான உணவை உட்கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம், தொண்டை வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் நஞ்சு இருப்பதால் அது உள்ளே சென்றுவிடும். அதற்கு பின் அதை மூளை கவனித்துக் கொள்ளும். உடம்புக்கு கூடாத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றுமாறு இறப்பைக்கு பணிக்கும். இறப்பை வாந்தி மூலம் வெளியேற்றி தள்ளும் போது அவர் உடனே டாக்டரை நாடி டம்பளன் ஒன்றை போட்டு நிறுத்திவிடுவார். இன்னும் உள்ளுக்குள் நஞ்சு இருப்பதால் இறைப்பையிடம் மூளை விசாரிக்கும், நான் என்ன செய்ய அரசே, இவன் விடலையே என்று இறப்பை ஒதுங்கிவிடும். ஆனால் மூளை இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற பேதியாக தள்ளுமாறு குடலை பணிக்கும். உடனே மூளையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடல் வயிற்றோட்டமாக அனுப்ப எத்தனைக்கும். வயிறு கலக்கி கொண்டு வரவே மீண்டும் டாக்டரை நாடி செல்வார். அவரும் அதற்கு ஒரு லோப்ரமைடை கொடுத்து நிறுத்திவிடுவார். உடலில் மீண்டும் அதே நஞ்சை கண்ட மூளை குடலிடம் விசாரிக்க இறைப்பை சொன்ன அதே பதிலை குடல் சொல்லும். மூளை எடுத்து சளியாக மாற்றி வெளியேற்றுமாறு நுரையீரலை பணிக்கும். அப்போது இருமல் வரவே பழையபடி வைத்தியரை நாடி காஃப் சிரப் ஒன்றை சாப்பிடுவார். நான்காவதாக அதை வெளியேற்ற மூளை தோலை நாடும். சொறி சிரங்கு மூலம் தோல் வெளியேற்ற முனையும் போது தோல் மருந்து ஆன்டி அலர்ஜிக் மெடிசின்ஸ் வகைகளை பாவித்து அதையும் நிறுத்திவிடுவார்கள். வெளியேறும் அனைத்து வழிகளும் அடைபட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது என்பதால் வேறு வழியை தேடும். உடம்புக்குள்ள ஒரு குப்பை தட்டியை அதாவது கட்டி உருவாக்கி அதில் நஞ்சை சேமிக்கும். கொஞ்ச நாளில் நம்மவர் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதையும் வெட்டி வீசிவிடவே மூளை இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். அது மூளை கேன்சர் கட்டியாக மாறும் அபாயம் உண்டு. எமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும். உடலுக்கு தண்ணீர் தேவை என்றால் அது தாகம் என்ற பாஷையில் உங்களோடு பேசும். வாய்மொழியை கூட நாம் கவனிக்காது விட்டு விடுவோம் என்பதாலோ என்னவோ எந்நேரமும் கவனிக்க ஏதுவான உணர்ச்சி மொழியால் மூளை பேசுகிறது. உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசி என்னும் உணர்ச்சி மொழியால் மூளை பேசும். குளிர் வந்தால் போர்த்தச் சொல்லும், வெப்பம் வந்தால் குளிக்கச் சொல்லும். இப்படி உடலுக்கு தேவையானவற்றை உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும் போது அதற்கெல்லாம் வைத்தியரை நாடி நாம் போவதில்லை. பசிக்கிறது மருந்து தாருங்கள் என்று வைத்தியசாலை போவோமா அல்லது சிற்றுண்டி சாலைக்குத்தான் போவோமா? இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? வயிற்றோட்ட உணர்வை மூளை ஏற்படுத்தியது நஞ்சை கழிக்கவே. இதையும் நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? சொறி என்று சொன்னாலே சொறிந்து விடு என்றுதானே அர்த்தம். கையை கூட நம்ம எறியாமல் மூளை சொறிய வைக்கிறது. அப்படி என்றால் இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார்? மூக்கு ஒழுகுதல், சளி பிடித்தல், இருமல், காய்ச்சல் இவைகளை நோய்கள் என்று நினைப்பது அறியாமை. இதற்கு மருத்துவம் செய்து ரசாயன வில்லைகளை விளங்குவது அறியாமையின் உச்சம். இவைகள் நம் உடல் முழு ஆரோக்கிய நிலையில் உள்ளதை காட்டுகிறது. இவைகள் நம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் அற்புத இறை செயல். மருத்துவம் உடல் சுத்திகரிக்கும் செயலை தடுத்து கழிவுகளை உடலிலேயே தங்க வைத்து மேலும் சேர்த்து நோய்களை பெரிதாக்கி புற்றுநோய் வரை கொண்டு செல்லும். உடல் மொழிய என்னைக்காவது நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோமா?
நல்லது. நேரிலே நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பதிவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி, நாம் படிக்க படிக்கத்தான் நம்மிடம் உள்ள அறியாமையை கண்டுகொள்கின்றோம் என்கின்றார் ஷெல்லி. எழுதுவது என்னவோ பொதுவான கருத்தென்றாலும் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான தனித்த ஞாபகங்களை கிளறிவிடப் போகிறது. படித்தவர்களிடம் பக்குவம் பேசுவதையும் பசித்தவர்களிடம் தத்துவம் பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். சொற்களில் பிழை இருந்தால் வார்த்தைகள் முற்றுப்பெறாது, செயல்களில் பிழை இருந்தால் வாழ்க்கை முழுமையாகாது. பணிவான சொற்களே வாழ்க்கை பாதையை எளிமையாக்குகின்றன என்கின்ற ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல பல கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது.